நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் செந்தில் அவர்களே.
வணக்கம் ரைசல், எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கிறேன் செந்தில். இப்ப நம்ம முன்னாள் பிரதமர் ஸ்காட் மோரிசன் பற்றி பேசுறோம். இப்ப அவரை பொறுத்தளவுல இப்ப 5 அமைச்சு பொறுப்புகளை வந்து அவர் வைத்துக் கொண்டார் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு இல்லையா? இந்த பின்னணியில் இருக்கின்ற அரசியல் சட்டம் மற்றும் ஜனநாயக விளிமையங்கள் தொடர்பான அம்சங்கள் என்பதாக உங்களுக்கு என்னப்படுது சொல்லுங்களேன்.
இதுல வந்து சட்ட திட்டங்கள்ன்றத தாண்டி ஒரு அரசுடைய தலைவர் என்கின்ற முறையில வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, யார் யார் மந்திரியா இருக்காங்கன்ற அந்த ஒரு பட்டியலை வந்து ஒளிவு மறைவின்றி வெளியிட வேண்டும். ஏன்னா பொது வாழ்க்கையில இன்னைக்கு எல்லாருமே எதிர்பார்க்கறது வந்து டிரான்ஸ்பரன்சி தான். அப்படி இருக்கும்போது என்ன காரணத்தினால அதை அவர் மறைத்து விட்டார் என்பது தெரியவில்லை. அது வந்து அவரு பல காரணங்கள் சொல்றாரு. அது வந்து நடைமுறையில வந்து பலரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா வந்து பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து லிஸ்ட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து சொல்ல வேண்டியது. அவருக்கு என்ன தூண்டுதல்னால இதை செஞ்சான்றது தெரியல. இந்த தருணத்துல வந்து உலகில் இருக்க பல நாட்டில் இருக்க வழிமுறைகளை பார்க்கும்போது இந்த ரோல் ஆஃப் பிரைம் மினிஸ்டருக்குன்றது வந்து ஒரு சட்டத்திட்டம் கிளியரா வகுக்கல. ஈவன் ஆஸ்திரேலியாலையும் பாத்தீங்கன்னா ரோல் ஆஃப் பிரைம் மினிஸ்டர்ன்றதுக்கு வந்து ஒரு கிளியர் டெஃபினேஷன் கொடுக்கல. பட் அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்க ஒரு நெறிமுறை என்னன்னா, இந்த கடந்த 100 இல்லாட்டி 120 ஆண்டுகள்ல வந்து ஒரு ஒரு பிரைம் மினிஸ்டர் என்னென்ன நல்லது பண்ணாங்களோ அதை வந்து ஒரு வழிகாட்டியாக வைத்துக்கொண்டு அவர்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. அப்படி இருக்கும்போது இன்னொரு முக்கியமான பங்கு என்னன்னா, பிரைம் மினிஸ்டர் வந்து அவங்களுடைய அந்த எம்பிஸோட சப்போர்ட் இருக்கும்போது தான் வந்து அவர் பிரைம் மினிஸ்டரா இருக்க போறாரு. ரெண்டாவது வந்து அந்த கேபினட்டோட கான்பிடன்ஸ் இருக்கும்போது தான் அவர் பிரைம் மினிஸ்டர் இருக்க போறாரு. அப்படி இருக்கும் தருணத்துல வந்து அவர்களுடைய சகாக்களுக்கே அவர் சொல்லவில்லை என்பது ரொம்ப வியப்பளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இது வந்து ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை துவக்கி உள்ளதோ என்கின்ற ஒரு ஐயப்பாடு நமக்கு எல்லாருக்குமே வருது. அது வந்து லேபராக இருந்தாலும் சரி, லிபரல் கட்சியினராக இருந்தாலும் சரி, பரவலாக பலரால் பேசப்படுகின்ற ஒரு கருத்து என்னவென்றால், இதை நாங்கள் ஒரு பிரதம மந்திரியிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை என்பதுதான். மேலும் ஃபர்தரா வந்து அவங்க இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்லிமெண்ட்ரி என்கொயரி இருக்கும்னு இருக்காங்க. அதுல வந்து எப்படி இது திசை திரும்பி போக போகுதுன்றது தெரியல. பட் இது வந்து ஒரு நல்ல ஒரு உதாரணம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து.
செந்தில், இப்ப வந்து இப்ப அவர் பண்ணது வந்து அரசியல் சட்ட ரீதியாக வந்து சரிதான், சட்டபூர்வமானது அப்படின்னு வச்சுக்குவோம், இருக்கட்டும். இப்ப லிபரல் கட்சியாக இருக்கட்டும், அதன் கூட்டணி கட்சியான நேஷனல் கட்சின்னு எடுங்களேன், அதா இருக்கட்டும். இப்ப அதனோட மூத்த தலைவர்களோ அல்லது இப்ப ஸ்காட் மோரிசனுக்கு நெருக்கமானவர்களுக்கோ அல்லது அந்த துறையோட அமைச்சர்களுக்கோ ஏன் இதை பற்றி நான் சொல்லல அப்படிங்கிற மாதிரி இப்ப முன்னாள் பிரதமர் ஸ்காட் மோரிசன் வந்து புதன்கிழமை விளக்கம் அளித்தார். முன்னாள் அமைச்சர்கள்ட எல்லாம் மன்னிப்பு கூட கேட்டுட்டாரு. ஆனாலும் இந்த சர்ச்சை ஓஞ்சு போற மாதிரி தெரியலையே இல்ல?
ஆமா, ஏன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டிரான்ஸ்பரன்சி இந்த ஐஎஸ் ஆபீஸ் வந்து இட்ஸ் அ பேர் மினிமம் ரெக்குயர்மெண்ட். இட் இஸ் நாட் அ அச்சீவ்மெண்ட், இட் இஸ் அன் எக்ஸ்பெக்டேஷன். இது எப்படின்னா, எங்க வீட்டு சாவியை வந்து இன்னொருத்தர் வந்து ஒரு டூப்ளிகேட் கீ போட்டு அவர் பத்திரமா வச்சிருக்காரு. நான் அவர்கிட்ட போய் கேட்கும்போது, என்னங்க எங்க வீட்டு சாவியை நீங்க வச்சிருக்கீங்க? இல்லைங்க செந்தில், நீங்க எங்கேயாச்சும் சாவியை தொலைச்சிட்டீங்கன்னா அர்ஜென்ட் அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு சாவி கொடுக்கலான்றதுக்காக தான் நான் கூட வச்சிருக்கேன்ற மாதிரி ஒரு ஒரு உதாரணமா நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து யாரா இருந்தாலும் அந்த விளக்க உரையை வந்து யாரும் ஏத்துக்கிற தருணத்துல இல்ல. இவர் வந்து அட்லீஸ்ட் ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கியிருந்தாலோ, இல்லாட்டி மூத்த அமைச்சர்களிடம் கலந்து ஆலோசித்து, இது பாருங்க கோவிட் சிச்சுவேஷன் இருக்கு, நான் இது மாதிரி பண்றது ஓகேவான்னு கேட்டுட்டு சட்ட ஆலோசனையோ இல்லாட்டி அரசியல் ஆலோசனையோ பெற்று அதுக்கப்புறம் இவர் செஞ்சிருந்தாலோ, இல்லாட்டி கவர்னர் ஜெனரல்கிட்ட போய் பேசும்போது இது மாதிரி நான் பண்ணலான் இருக்கேன், இதான் என்னுடைய உள்நோக்கம்ன்ட்டு ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணியிருந்தாலும் மக்கள் அதை ஏத்துட்டு இருப்பாங்க.
ஆனா அது கவர்னர் ஜெனரலுக்கு தெரியும் தானே செந்தில், அவருக்கு தெரிஞ்சுதானே செஞ்சிருக்கிறார் இல்லையா?
இல்லையா, அவர்கிட்ட போய் என்ன பண்ணிருக்காரு? அது வழிமுறை என்னன்னா, நீங்க போய் கவர்னர் ஜெனரல்கிட்ட பதவி ஏற்க சொல்றீங்க, அவர் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறார். அவ்வளவுதான், பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் பண்ணி வச்சிடறாரு. அதுக்கப்புறம் நீங்க பிரைம் மினிஸ்டர்ன்ற முறையில நீங்க தான் வந்து வெளியில சொல்லணும், இந்த இலாக்கைகள் எல்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டுல வருது, இல்லாட்டி இந்த இலாக்கைகள் இந்த மந்திரியின் கீழ் வருதுன்ட்டு நீங்க தான் பொது வெளியில வந்து அறிவிப்பை வெளியிடணும். அதை செய்ய இவர் தவறிவிட்டார். அதனாலதான் இந்த மக்கள், இந்த அவங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் மூத்த தலைவர்களுக்கும் அதுல வந்து ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை. இவர் ஏன் எங்களை நம்மள எங்கள்கிட்ட ஏன் இது சொல்லலைன்றதுதான் அவங்களுடைய வருத்தம். அதனால இது வந்து அவ்வளவு சீக்கிரத்துல இந்த சச்சரவு வந்து தீர்ந்து விடும் என்று எதிர்பார்க்கப்படவில்லை.
இப்ப அடுத்து செந்தில், இப்ப வந்து ஒரு ஒவ்வொரு முன்னாள் பிரதமருக்கும் ஒரு லெகசி இருக்கு, இப்ப சாதனை அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா. அந்த வகையில வந்து பிரதமர் ஸ்காட் மோரிசன், முன்னாள் பிரதமர் ஸ்காட் மோரிசன் வந்து நிறைய செஞ்சிருக்கிறார் நாட்டுக்கு, அந்த லெகசி வந்து இருந்திருக்கும் அப்படின்னு பரவலாக பார்க்கப்பட்டது. ஆனா இப்ப இப்படி பண்ணதுனால அதையெல்லாம் கெடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சில விமர்சகர்கள் சொல்றாங்க. ஆனா நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, என்னையே இதை போட்டு விவாதித்துட்டு இருக்கீங்க, விலைவாசி, பணவீக்கம், இன்ஃபிளேஷன் அப்படி அப்படின்னு போயிட்டு இருக்கு, அது முக்கியமா இது முக்கியமா அப்படின்னு அதை விடுங்க அப்படிங்கிற மாதிரி, உங்களுக்கு எப்படிப்படுது?
அதாவது இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில கண்டிப்பா வந்து இந்த பணவீக்கம் வந்து ஒரு முக்கியமான ஒரு இது. ஏன்னா பலருடைய குடும்பங்கள்ல வந்து அன்றாட தேவைக்கு அவங்கள்ட்ட பணம் இல்லாம இருக்கு. அது வந்து ஒரு அந்த டாப் 10 லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா டாப்ல வருது. இது வந்து நீங்க அரசியல் ரீதியாக பார்க்கும்போது, ஏன்னா இது வந்து ஆஸ்திரேலியாவோட மட்டும் நிக்க போறது கிடையாது, இது வந்து உலக அளவுல வந்து இந்த செய்தி பிரதிபலிக்குது. இது என்னன்னா ஆஸ்திரேலியானா எல்லாமே ப்ராப்பரா செய்வாங்கன்ற ஒரு ஒரு பேர், ஒரு பிம்பம் இருக்கு. அப்படி இருக்கின்ற இந்த நேரத்துல வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் அவரு கீழே இருக்க என்னன்னா இலாக்கா இருக்குன்னு வெளியில சொல்லாம மறைமுகமா வச்சுக்கிட்டான்றது வந்து ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாக இல்ல.
ஆனா செந்தில், இப்ப இந்த லேபர் கட்சி இதை வந்து அரசியலாக்கி அதுல இந்த ஆதாயம் தேட பாக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வருதே இல்ல?
அப்படியே நீங்க சொல்லலாம். ஒரு ஒரு கட்சியும் அவர்களுடைய செயல்பாடுகளை வந்து நம்ம ரெண்டு வகையில பாக்கலாம். ஒண்ணு வந்து ஆக்கப்பூர்வமான செயல்னு பாக்கலாம், இல்லாட்டி இன்னொரு வகையில பாக்கும்போது அவர் அரசியல் சாயம் பூசலாம். இதுல வந்து நம்ம ரெண்டு விஷயம் எடுத்துக்கலாம். ஒண்ணு வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ்ல வந்து இதை இவ்வளவு பெருசா ஆக்கணுமான்னு யோசிக்கலாம். இன்னொரு இதுல வந்து இதை பெருசு படுத்தலைன்னா நாளைக்கு இதை ஒரு ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணி பின்னாடி வர பிரைம் மினிஸ்டர்லாம் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இது வந்து மக்கள் ஏத்துக்கல, கட்சிகளும் ஏத்துக்கலன்ற அந்த ஒரு தெளிவுரை வந்து வந்தாதான் இதற்கு அப்புறம் வரப்போற பாலிட்டிஷியன்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஓ, இது மாதிரிலாம் நம்ம ஒளிவு மறைவா நம்ம செஞ்சோம்னா நம்மளுடைய பேர் கெட்டு போயிடும்ன்ற அந்த ஒரு தெளிவு வரும். அதனால இது வந்து அரசியல்னு பார்க்காம அரசியல் சீர்திருத்தம்னு கூட நீங்க பார்க்கலாம்.
சரி, இப்ப தேர்தலில் வந்து இப்ப தோல்வி கண்டிருக்கிற லிபரல் கட்சிங்கிற பிராண்டை வந்து திரும்ப வந்து நாட்டில் கட்சி எழுப்பி மக்களின் செல்வாக்கை பெற்று இன்னொரு 3 ஆண்டுகளை நடக்க போற தேர்தலில் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு லிபரல் கட்சியின் தலைவர் பீட்டர் டட்டன் வந்து ரொம்ப துடிப்பா முனைப்பா இருந்துட்டு இருக்கிறாரு. இந்த பின்னணியில தான் இந்த ஸ்காட் மோரிசனோட இந்த அம்சம் நடந்திருக்கு, இந்த சர்ச்சை வந்து வந்திருக்கு. இது வந்து லிபரல் கட்சிக்கு பின்னடைவு ஏற்படுத்தும் அப்படின்னு படுதா உங்களுக்கு?
எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான், அரசியல்ல வந்து நிரந்தரமா தோத்து போனவங்களும் கிடையாது, நிரந்தரமா ஜெயிச்சவங்களும் கிடையாது. இதே லேபர் கட்சி வந்து 2020 வந்து ஒரு செப்டம்பர் வாக்குல வந்து கருத்து கணிப்பு நடந்து அப்ப எலெக்ஷன் வச்சிருந்தாங்கன்னா ஸ்காட் மாரிசன் ஈஸியா ஜெயிக்கிற நிலைமையில இருந்தாரு. அப்ப வந்து ஐ திங்க் 65-35 என்னதான் ப்ரிஃபரன்ஸ் இருந்துச்சு லேபருக்கும் லிபரலுக்கும். சோ அப்பையில இருந்து வந்து அந்த ட்ரெண்டை மாத்தி இந்த வருஷம் வந்து ஆட்சியை வந்து லேபர் பிடிச்சாங்க. ஏற்றங்களும் இறக்கங்களும் வந்து அரசியல்ல வந்து ரொம்ப சர்வசாதாரணம். உங்களுடைய அனுபவத்திலையும் நீங்க பார்த்துருப்பீங்க, பொதுமக்கள் அவங்கவுங்களுடைய அனுபவத்திலையும் வந்து ஆஸ்திரேலியா மட்டும் இல்ல பல தேசங்கள்ல அதை பார்த்துருக்காங்க. அவங்க எப்படி லிபரல் வந்து எப்படி ஃபோக்கஸ்டா இருக்காங்களோ, பீட்டர் டட்டன் அவருடைய டீம் வந்து எவ்வளவு ஃபோக்கஸ்டா மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும், மக்களுக்கு வந்து இந்த லேபர் அரசோடைய கேப்ஸ் என்னென்ன இருக்குன்றத வந்து ஹைலைட் பண்றதுக்கு அவங்க ஃபோக்கஸ்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வெற்றி இலக்கை வந்து அடையிறது வந்து பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இருக்காது. பட் ஆனா அவங்க அந்த இலக்குல இருந்து டைவர்ட் ஆகி வேற எதுலயாச்சும் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா அது வந்து 3 வருஷமா 6 வருஷமா 9 வருஷமான்ற கேள்விக்குறி ஆயிடும்.
மிக்க நன்றி செந்தில், இத நல்லபடியா அலசுனீங்க. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்துல சந்திப்போமே. மிக்க நன்றி உங்களுக்கு.
நன்றி, வணக்கம்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.